الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்டம் எனும் தொடரில் சென்ற வாரம் தந்தை வழியின் மூலமாக எமக்கு கிடைத்த அந்த சகோதரருடைய பங்கு என்ன என்பது விளக்கிச் சொல்லப்பட்டது. தந்தை வழி மூலமாக தந்தை வழி சகோதரர் வாரிசுரிமை சட்டத்தில் உரிமையாளராக வருவதாக இருந்தால், முதலில் அந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் தந்தை இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் அந்த மரணித்த அந்த மனிதருக்கு சொந்த சகோதரர் இருக்கக்கூடாது என்று சொன்னோம். இவர்கள் இருந்தால் தந்தை வழி சகோதரர் என்ன செய்ய மாட்டார், வாரிசில் சொந்தம் கொண்டாடக்கூடியவராக வரமாட்டார். அதே போல சகோதரி இருந்தாலும் ஒரு சமயத்தில் இந்த தந்தை வழி சகோதரரை தடுத்து விடுவார். இறந்தவருக்கு பிள்ளை, பெண் பிள்ளை, சகோதரி என்று இருவரும் இருப்பார்கள் என்று சொன்னால் தந்தை வழி சகோதரர் என்ன செய்ய மாட்டார், பங்கில் வரமாட்டார். இறந்தவருக்கு சகோதரி மட்டும், சொந்த சகோதரி மட்டும் இருந்தால் தந்தை வழி சகோதரர் என்ன செய்வார், பங்கில் வருவார் என்பதை விளக்கி சொன்னோம். அடுத்த சகோதரர்களே, இதனுடைய தொடரில் அடுத்த பகுதிக்குரியவர் யார், தந்தை வழி சகோதரி. தந்தை வழி சகோதரி அவர் சொத்துரிமையில் பங்குள்ளவராக வரக்கூடியவர். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வலஹு உஹ்துன் வஹுவா யரிசுஹா, சகோதரி என்ன செய்வாள், பங்கில் வருவாள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் சகோதரி என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் அந்த சகோதரி என்பது சொந்த சகோதரியையும் அந்த வசனம் அடக்கும், அதே போன்று தந்தை வழி சகோதரியையும் அந்த வசனம் அடக்கும் என்பது உலமாக்களுடைய ஏகமனதான இஜ்மாவான கருத்து. இந்த ஆயத்தில் வந்திருக்கக்கூடிய சகோதரி என்பது சொந்த சகோதரியையும் குறிக்கும், தந்தை வழி சகோதரியையும் இது என்ன செய்யும், இது குறிக்கும் என்பது ஏகமனதாக எல்லா உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். சரி, தந்தை வழி சகோதரி பங்கில் வருவதாக இருந்தால் சகோதரர்களே, ஏற்கனவே சொன்னது போன்று, தந்தை வழி சகோதரருக்கு சொன்னது போன்று, அந்த இறந்த மனிதனுக்கு ஆண் பிள்ளையோ தந்தையோ சகோதரரோ இருக்கக்கூடாது. இறந்தவருக்கு ஆண் பிள்ளையோ அல்லது தந்தையோ சகோதரரோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில்தான் இந்த அதாவது தந்தை வழி சகோதரி என்ன செய்வாள், பங்கில் வருவாள். அப்ப நாம் யாரை சொல்கின்றோம், அந்த மையத்துக்கு ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது, அந்த மையத்துக்கு தந்தை இருக்கக்கூடாது, அந்த மையத்துக்கு சொந்த சகோதரன் இருக்கக்கூடாது. இந்த மூன்று பேரும் இருந்தால் தந்தை வழி சகோதரி பங்கில் என்ன செய்ய மாட்டாள், வரமாட்டாள். சொந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும், சொந்த சகோதரி ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் இருந்தால், சொந்த சகோதரி இவர்கள் இல்லாமல் இறந்தவருக்கு ஆண் பிள்ளையும் இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரனும் இல்லை, ஆனால் சகோதரி ஒன்று மட்டும் இருக்கிறாள் என்றால் தந்தை வழி சகோதரியும் என்ன செய்வாள், பங்கில் வருவாள். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன், இறந்தவருக்கு வந்து பெண் பிள்ளையும் இருக்கக்கூடாது. இறந்தவருக்கு பெண் பிள்ளையும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் தந்தை வழி சகோதரி என்ன செய்ய முடியும். இப்ப இறந்தவருக்கு ஆண் மகனும் கிடையாது, தந்தையும் கிடையாது, சகோதரனும் கிடையாது. சரி, இப்ப தந்தை வழி சகோதரி என்ன செய்யலாம், பங்குல உரிமையாளராக வரலாம். உரிமையாளராக வருவதாக இருந்தால் இறந்தவருக்கு சகோதரி ஒரு சகோதரி மட்டும் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், வர முடியும். இரண்டு சகோதரி இருந்து விட்டால், இறந்தவருக்கு ரெண்டு சகோதரி இருப்பார்களானால் சொந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி என்ன செய்ய மாட்டாள், பங்கில் வரமாட்டாள். தந்தை வழி சகோதரி என்ன செய்ய மாட்டாள், பங்கில் வரமாட்டாள். ஆனால் தந்தை வழி சகோதரிக்கு அவரோடு கூட பிறந்த ஒரு ஆண் இருந்தால், தந்தை வழி சகோதரரும் இருந்தால், அப்போது இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் இந்த சகோதரி பங்கில் வந்து விடுவாள். காரணம், இந்த சகோதரர் இருக்கின்ற காரணத்தினால், தந்தை வழி சகோதரனும் அங்கு இருக்கின்ற காரணத்தினால் தந்தை வழி சகோதரிக்கும் என்ன செஞ்சுவிடும், பங்குல இடம் வந்துவிடும். எனவேதான் இந்த சகோதரனுக்கு சொல்லுவாங்க பரக்கத்தான சகோதரன் சொல்லி, அகுன் முபாரக்னு சொல்லுவாங்க. இவர் இருக்க போய் தான் இவருக்கு என்ன பங்கு வந்துச்சு. உதாரணமாக ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள், சொந்த சகோதரிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தந்தை வழி சகோதரி ஒருவரும் இருக்கிறாள் என்றால், இந்த தந்தை வழி சகோதரிக்கு சொத்துல இடம் கிடையாது. காரணம், சொந்த சகோதரிமார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சொந்த சகோதரிமார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சரி, இறந்தவருக்கு சொந்த சகோதரிமார் ரெண்டு பேர் இருந்து தந்தை வழி சகோதரி ஒன்றும் இருந்து தந்தை வழி சகோதரன் ஒருவரும் இருந்தால் அப்ப தந்தை வழி சகோதரிக்கு என்ன செஞ்சிடும், பங்குல இடம் வந்துவிடும். அப்ப எனவே இவக்கு பங்குல இடம் வர்றதுக்கு காரணமா அமைஞ்சது யாரு, அந்த சகோதரன் தான். எனவேதான் அவருக்கு பேர் வச்சுக்கிறாங்க உலமாக்கள் வந்து அஹுன் முபாரக் என்று, பரக்கத்தான ஒரு சகோதரன் சொல்லி. ஏன், அவருடைய வருகையின் காரணமாக என்ன செய்தது, இந்த சகோதரிக்கு பங்கு கிடைத்தது. சகோதரர்களே, ஆக தந்தை வழி சகோதரி சொத்தில் பங்குள்ளவராக வருவதாக இருந்தால் சொந்த சகோதரி ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கக்கூடாது. சரி, சொந்த சகோதரி ஒரு சகோதரி மட்டும்தான் இருக்கிறார், ஆனால் இறந்தவருக்கு பெண் பிள்ளையும் இருக்கிறது என்றால், இறந்தவருக்கு பெண் பிள்ளை மகள் அல்லது பேத்தி, ஆண் மகனுடைய மகள் பேத்தி, பேத்தியும் இருக்கிறார் என்றால், சகோதரியும் இருக்கிறாள் பேத்தியும் இருக்கிறாள் என்றால், அப்போதும் தந்தை வழி சகோதரி பங்கிலிருந்து என்ன செய்வாள், விடுபட்டு போய்விடுவாள், அவருக்கு வந்து பங்கு இல்லாமல் போய்விடும். சரி, அப்ப எனவே இவங்க உள்ள வர்றதுக்கு தந்தை வழி சகோதரி சொத்தில் பங்குள்ளவராக ஆகுவதற்குரிய கண்டிஷன் என்னன்றது முதல்ல தெரியணும். அது என்ன, மகன் இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது, சொந்த சகோதரன் இருக்கக்கூடாது. இந்த மூணு பேரும் இருந்தால் இவங்க அவுட். யாரு, தந்தை வழி சகோதரி பங்குல இருந்து வெளியாக்கப்பட்டு விடுவாள், அவருக்கு பங்கு கிடையாது. சகோதரியை பொறுத்த வரைக்கும் மரணித்தவருக்கு சொந்த சகோதரி மட்டும்தான் இருக்கிறார் என்றால், சொந்த சகோதரி ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கின்ற போதும் தந்தை வழி சகோதரிக்கு என்ன செய்ய மாட்டாது, பங்கு கிடைக்க மாட்டாது. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, தந்தை வழி சகோதரன் ஒருவர் இல்லாமல் இருக்கணும், இருந்தால் அவர் காரணமாக இவருக்கும் என்ன செஞ்சிடும், பங்கு கிடைத்துவிடும். அதே போன்றுதான் இறந்தவருக்கு ஒரே ஒரு மகள், ஆனால் இறந்தவருக்கு ஒரே ஒரு சகோதரி, ஆனால் இறந்தவருக்கு ஒரு மகள் இருக்கிறது, அல்லது ஒரு பேத்தி, ஆண் பிள்ளையினுடைய மகள் பேத்தி இருக்கிறது என்றால், அப்போதும் என்ன செஞ்சிடும், தந்தை வழி சகோதரிக்கு இடம் இல்லாமல் போய்விடும். அப்ப இவங்க எல்லாரும் இல்லாட்டி தான் இவ என்ன செய்ய போறா, பங்குல உரிமையாளராக வரப்போகிறார். சரி, அந்த வகையில ஒருவர் இறக்கிறார், அவருக்கு தந்தையோ ஆண் மகனோ சகோதரனோ சகோதரியோ யாருமே இல்லை, யாருமே என்ன இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தந்தை வழி சகோதரி ஒருவர் மட்டும்தான் அவருடைய சொந்தக்காரர் வைப்பமே, தந்தை வழி சகோதரி ஒருவர் மட்டும்தான் இறந்தவருக்கு இருக்கிறார் என்றால், இந்த சகோதரி சொத்திலை அறப்பகுதிக்கு என்ன செய்வாள், சொந்தக்காரி ஆகுவாள். எப்படி சொந்த சகோதரிக்கு அறப்பகுதின்னு சொன்னமோ யாரும் இல்லாட்டி, அதே சட்டம்தான் சொந்த தந்தை வழி சகோதரியும் என்ன செய்வாள், சொத்தினுடைய பாதி அவருக்கு வழங்கப்படும். சரி, மற்ற பாதியை என்ன செய்யறது, வேற அனந்தரக்காரர்கள் யாரும் இல்லாவிட்டால் மற்ற பாதியும் என்ன செய்யும், அவருக்கு தான் போகும். இப்ப உதாரணமா எங்களுக்கு தெரியும், இறந்தவருக்கு மனைவி இருந்தால், இறந்தவருக்கு மனைவியும் சகோதரியும் என்று வந்தால், மனைவியும் தந்தை வழி சகோதரி. இப்ப எங்களுக்கு தெரியும், கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரையும் பிளாக் பண்ண மாட்டாங்க, இவங்க இருக்கிறதால ஏனைய யாருக்கும் எந்த தடையும் என்ன செய்ய போறதில்லை. இப்ப எங்களுக்கு தெரியும், மகன் இருந்தால் சகோதரர் வரமாட்டார், அப்படித்தானே, மகன் இருக்கின்ற போது சகோதரன் என்ன செய்ய மாட்டார், பங்குல வரமாட்டார். ஆனால் கணவன் இருக்கிறார், சகோதரன் பங்குல வருவார். மனைவி இருக்கிறார், இறந்தவருக்கு சகோதர சகோதரிகள் என்ன செய்வார்கள், பங்கில் வருவார்கள். எனவே சகோதர சகோதரிகளை பொறுத்த, பொதுவா கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொத்துரிமையில யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. அவங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு அவங்களுடைய பங்கு என்ன செய்யப்படும். அப்ப எனவே இறந்த ஒரு மனிதனுக்கு தந்தை வழி சகோதரி ஒருவர் மட்டும் இருக்கிறார் என்றால் அந்த தந்தை வழி சகோதரிக்கு சொத்துல அறப்பகுதி வழங்கப்படும். ஏனைய உறவுக்காரர்கள் யாரும் இல்லாவிட்டால் மற்ற பாதியும் என்ன செய்யப்படும், அந்த சகோதரிக்கு தான் வழங்கப்படும். சரி, இறந்தவருக்கு கணவன் இருக்கிறார், இறந்தது ஒரு பெண்மணி, கணவனும் அதே போன்று தந்தை வழி சகோதரி ஒருவரும் இருந்தால் இந்த தந்தை வழி சகோதரிக்கு ஆஃப் கிடைக்கும், அப்படித்தானே. கணவனும் கூட பிள்ளை இல்லாமல் வருகின்ற போது அவர் என்ன செய்வார், அவர் ஆஃப் எடுப்பார். அப்ப எனவே இந்த இடத்துல வந்து மரணித்த மனிதருக்கு, மரணித்த ஒரு பெண்மணி, கணவன் இருக்கிறார், அதே போன்று அந்த பெண்மணிக்கு வந்து தந்தை வழி சகோதரி ஒருவர் இருக்கிறார் என்றால்,
சகோதரி என்ன செய்வார், கணவன் என்ன செய்வார், சொத்துல ஆஃபர்ட்டி எடுத்துருவார். அதே போன்று மனைவி இந்த தந்தை வழி சகோதரி மத்த ஆஃப் பகுதி என்ன செய்வாள், எடுப்பாள். சரி, இறந்தவருக்கு இறந்தது ஒரு ஆம்புல மனைவி இருக்கிறாள், இறந்தவருக்கு மனைவி இருக்கிறாள், தந்தை வழி சகோதரன் ஒருவர் இருக்கிறார். இப்ப மனைவிக்கு என்ன பங்கு போகும், இறந்தவருக்கு பிள்ளை இல்ல, அதனால என்ன நாலுல உண்டு. அப்ப சொத்துல நாலுல உண்டு, என்ன செய்யணும், அந்த மனைவிக்கு கொடுக்கணும். தந்தை வழி இந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும் இவக்கு ஆஃபிரிக்கு பங்குல, இவக்கு ஆஃப கொடுக்கணும். அப்ப 100,000 என்று சொன்னா மனைவிக்கு 25,000 கொடுக்கப்படும், இந்த சகோதரிக்கு வந்து 50,000 கொடுக்கப்படும் ஆஃப். இப்ப மத்த 25,000 என்ன செய்யறது, அதுவும் இந்த சகோதரிக்கு தான் வழங்கப்படும். அதுவும் என்ன, இந்த சகோதரிக்கு தான் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். சகோதரர்களே, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் சொல்றான், வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை யாரு மீறுவார்களோ, யுத்ஹிலுஹு நாரன், அல்லாஹ் எச்சரிக்கின்றான், அவனை நரகில் நான் நுழைவிப்பேன் சொல்றான். அவன் என்ன செய்வன், நான் நரகில் நுழைவிப்பேன். எனவே தந்தை வழி சகோதரி சொத்துல பங்குள்ளவராக என்ன செய்வார், வருவார். அவருக்கு கிடைக்கக்கூடிய முதல் பங்கு முறை என்னன்னு சொன்னா, மேற்சொன்ன யாருமே இல்லைன்னு சொன்னா, இறந்தவருக்கு ஆண்மகனோ தந்தையோ பிள்ளையோ அதே போன்று சகோதரரோ சகோதரியோ யாருமே இல்லாவிட்டால் இந்த பெண்மணிக்கு என்ன செய்யும், அரைப்பகுதி கிடைக்கும் ஆஃபிவக்கு. சரி, இறந்தவருக்கு தந்தை வழி சகோதரர் சகோதரி என்று ஒரு ஒரு டீம் மட்டும்தான் என்ன செய்து அனந்தரமாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தந்தை வழி சகோதரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்று சொன்னா, மொத்த சொத்துல மூணுல ரெண்டு என்ன செய்யும், அவர்களுக்கு செல்லும். சரி, மத்த பேலன்ஸ் என்ன செய்யறது, அதுவும் கூட மீண்டும் அவர்களுக்கு தான் என்ன, ஏன்னா ஏனைய யாரும் இல்ல அந்த குடும்பத்தில் எடுக்கிறதுக்கு. இப்ப உதாரணமாக மனைவி இருப்பார் என்றால், மனைவி இருந்தால் மனைவியுடைய பங்கை கொடுத்து போட்டு பிறகு இவங்களுக்கும் என்ன செய்யப்படும், இவங்களுடைய பங்கு வழங்கப்படும். அப்ப ஏனைய பங்கு பெறக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பங்கு கொடுத்துட்டு மத்ததை என்ன செய்வாங்க, இந்த சகோதரிக்கு அவருடைய பங்கு கொடுப்பாங்க. மூணுல ரெண்டு என்று வரும், ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கும் போது. இது ரெண்டாவது நிலைமை. மூணாவது நிலைமை என்ன, தந்தை வழி சகோதரி தந்தை வழி சகோதரனோடு வந்தால், அவங்க மட்டும்தான் அனந்தரக்காரர்கள், வேறாக்கள் இல்லைன்னு சொன்னா, மொத்த சொத்தை எடுத்து என்ன செய்வாங்க, ஆணுக்கு ரெண்டு பகுதியும் பெண்ணுக்கு ஒரு பகுதியும் என்ற வடிவில பிரிச்சு கொடுப்பாங்க. சரி, நாலாவது ஒரு சட்டம் என்ன, தந்தை வழி சகோதரி ஒரே ஒரு சகோதரி சொந்த சகோதரியோடு வருகிறார். தந்தை வழி சகோதரி இறந்தவருக்கு சொந்த சகோதரி ஒருவர் இருக்கிறார், தந்தை வழி சகோதரி ஒருவர் இருக்கிறார் என்றால் சொந்த சகோதரிக்கு அப்ப என்ன செய்யும், அப்ப ஆஃப் கிடைக்கும். அவருக்கு தானே முதல் உரிமை, சொந்த சகோதரி அவருக்கு ஆஃப் இருக்குது. அடுத்தது யார் இருக்கிறார், தந்தை வழி சகோதரி இருக்கிறார். தந்தை வழி சகோதரிக்கு ஆறில் ஒன்று என்ற பங்கு இங்கு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அப்ப ஆஃப் வழங்கப்படும் யாருக்கு, சொந்த சகோதரிக்கு வழங்கப்படும். தந்தை வழி சகோதரிக்கு மொத்த சொத்துல ஆறில் ஒரு பகுதி என்ன செய்யப்படும், வழங்கப்படும். ஆறுல ஒரு பகுதி, உதாரணமாக ஒரு 1.5 லட்சம் இருந்தா, ஆறில் ஒன்று வர்ற நேரத்தில் எவ்வளவு வரும், 25 வந்து இந்த சகோதரிக்கு போகும். யாருக்கு, தந்தை வழி சகோதரிக்கு போகும். சரி, அப்ப மொத்தத்தில் ஆஃப் கொடுக்கணும் சொந்த சகோதரிக்கு. அப்ப 75 என்ன செய்யும், அவக்கு போகும், 75 அவக்கு போகும். பிறகு பேலன்ஸ் ஆகக்கூடிய அந்த மத்த 50 என்ன செய்வாங்க, இந்த ரெண்டு பேருக்கும் என்ன பெர்சன்டேஜ் அடிப்படையில் கிடைச்சிச்சோ, மொத்தத்தில் பாத்தீங்கன்னா அவக்கு ஆஃப். அப்ப எனவே பேலன்ஸ் ஆகுன இந்த 25ல இந்த 50 என்ன செய்யணும், அவக்கு கிடைக்கக்கூடிய பகுதி இவோட சேர்த்து பார்க்கிறனே ரெண்டு மடங்கு கூட, சொந்த சகோதரிக்கு தந்தை வழி சகோதரியை விட ரெண்டு மடங்கு கூட கிடைச்சிருக்கு மொத்த சொத்துல. அப்படிதானே, மொத்த சொத்துல என்ன கிடைச்சிருக்குது, இவக்கு 25 கிடைச்சி அவக்கு 75, அப்ப மூணு மடங்கு கிடைச்சி கூட. அப்ப எனவே இந்த 50 நாங்க என்ன செய்யணும், நாலா உடைச்சி மூணு மடங்க அந்த சொந்த சகோதரிக்கும் ஒரு மடங்கு என்ன செய்வாங்க, இந்த சகோதரிக்கும் தந்தை வழி சகோதரிக்கும் வழங்கப்பட வேண்டும். அப்ப தந்தை வழி சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய நாலாவது பங்கு முறை என்ன, ஆறில் ஒன்று. அது யாரோடு வருகின்ற போது, சொந்த சகோதரியோடு வருகின்ற போது என்ன செய்யப்படும், ஆறில் ஒன்று வழங்கப்படும். அப்ப எனவே ஆரம்பத்தில் சொல்றோம் ஆஃப் கிடைக்கும், தந்தை வழி சகோதரிக்கு வந்து ஆஃப், மொத்த சொத்துல ஆஃப். ஆனா கண்டிஷன், மேல சொன்ன யாரும் என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது. தந்தை வழி சகோதரி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் மொத்த சொத்துல என்ன செய்யும், அவர்களுக்கு மூணுல ரெண்டு ரெண்டு சட்டம் வரும். அதே கண்டிஷன் தான், ஏற்கனவே சொன்னவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மூணாவது பங்கு முறை என்ன, தந்தை வழி சகோதரி தந்தை வழி சகோதரனோட வந்தால் மொத்த சொத்து அவங்க என்ன செய்வாங்க, ஆணுக்கு ரெண்டு பகுதி பெண்ணுக்கு ஒரு பகுதி என்ற அடிப்படையில் என்ன செய்வார்கள், பிரித்தெடுப்பார்கள். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன சட்டத்தில் இரண்டு சகோதரி வந்தால் அவங்களுக்கு மூணுல ரெண்டை கொடுக்கணும் அப்படித்தானே. இரண்டு சகோதரி வரும்போது தந்தை வழி சகோதரிக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோம், ஆனால் தந்தை வழி சகோதரன் வந்தா பங்கு என்ன செய்யும், வந்துடும். அப்ப மொத்த சொத்துல மூணுல ரெண்டை சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு மத்த பேலன்ஸ் ஆவரத்தை என்ன செய்வோம், நாங்க ஆணுக்கு ரெண்டு பகுதி என்றும் பெண்ணுக்கு ஒரு பகுதி வேணி பேலன்ஸ் பிரிச்சு கொடுப்போம். நாலாவது சட்டமுறை என்ன சொல்றாங்க, தந்தை வழி சகோதரி சொந்த சகோதரி ஒரு சகோதரியோடு வருகின்ற போது அந்த ஒரு சகோதரி சொத்துல பாதியை எடுப்பால் தந்தை வழி சகோதரி ஆறில் ஒன்று என்ற விகிதத்தை என்ன செய்வாள், அவள் எடுப்பாள். இதுதான் தந்தை வழி சகோதரிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதாவது பங்கு முறைகள். இப்ப ஒருவர் இறக்கிறார், ஒருவர் என்ன செய்கிறார், இறக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு பெண்மகள், அவருக்கு ஒரே ஒரு பெண்மகள், ஒரே ஒரு தந்தை வழி சகோதரி, ஒரே ஒரு பெண்மகள், ஒரே ஒரு தந்தை வழி சகோதரி, எப்படி சொத்தை பிரிக்கணும். பெண் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், தனியே ஒரே ஒரு பெண் பிள்ளை வந்தால் அதற்குரிய சட்டம் சொத்துல பாதி அவக்கு போகும், சொத்துல பாதி என்ன செஞ்சிடும், அவக்கு போய்த்திடும், அவ ஆஃப் எடுப்பா அப்படித்தானே. சரி, தந்தை வழி சகோதரி மகளோடு வருகின்ற போது, தந்தை வழி சகோதரி மகளோடு வருகின்ற போது என்ன சட்டத்துக்கு ஆளாகுவா, மகளோடு வருகின்ற போது என்ன செஞ்சிடும், ஆறில் ஒன்று சட்டம் அவக்கும் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல வந்துடும். சரி, அப்ப எனவே தந்தை வழி சகோதரர்கள் மூலமா சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய பங்கு முறைகள், தந்தை வழி சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய பங்கு முறைகள் தான் என்ன செய்யப்பட்டது, இப்போது சொல்லப்பட்டது. அடுத்த எங்களுடைய வாரிசுக்குரிய பங்குகாரர் யார் என்று சொன்னால், தாய் வழி சகோதரர் தாய் வழி சகோதரி, தாய் வழி சகோதரர் தாய் வழி சகோதரி. சகோதரர்களே, இந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் சொந்த சகோதரர் சொந்த சகோதரி அல்லது தந்தை வழி சகோதரர் தந்தை வழி சகோதரிக்கு சொல்லப்பட்ட சட்டம் அல்ல, தாய் வழி சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சொல்லப்படக்கூடிய பங்கு முறை, அது டிஃபரண்ட், வித்தியாசம். எனவே இந்த ஆஃப் என்றது வந்து சொந்த சகோதரி அல்லது தாய் வழி தந்தை வழி சகோதரி, சொந்த சகோதரன் தந்தை வழி சகோதரன், இவங்களை பத்தி தான் நாங்க இப்ப பேசணும் அப்படித்தானே. அடுத்த கட்டம் யாருண்டா, சகோதரர் லிஸ்ட்ல அடுத்த கட்டத்துல யாரு வருவா, தாய் வழி சகோதரர் தாய் வழி சகோதரி, தாய் வழி சகோதரர். அப்ப அவங்களுக்குரிய சட்டம் இந்த சொந்த சகோதரர்களுடைய சட்டத்திலிருந்து என்ன செய்யுது, வித்தியாசப்படுகின்றது. அதை இன்ஷால்லா என்ன செய்வோம், அடுத்த வாரத்தில் நாம் விளங்கப்படுத்துவோம். சுப்ஹானகல்லாஹும்மா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.